ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சித் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட அமர்வில் மக்களவைத் தலைவர் மீது எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இளையோர் பங்களிப்பு குறித்த இரண்டாம் கட்ட போட்டிகள் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. அசாமில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நடப்பாண்டு மானியத்தின் தொகையின் இரண்டாவது தவணையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் இரண்டாவது வாரமாக தொடர்ந்து போர் நடைபெற்று வரும் சூழலில் ஈரானின் புதிய தலைவராக திரு முஜ்தபா காமேனி அறிவிக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சித் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். கல்வி, திறன் மேம்பாடு, சுகாதாரம், சுற்றுலா உள்ளிட்ட துறைகளின் மேம்பாட்டிற்காக பட்ஜெட் அறிவிப்பு குறித்த விவாதங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த இணையவழி கருத்தரங்கில் அரசு, தொழில்துறை மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்று விவாதிக்க உள்ளனர். அரசின் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது குறித்தும் வளர்ச்சியடைந்த உள்ளடக்கிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது குறித்த பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகள் இந்த விவாதத்தில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாம் கட்ட அமர்வு இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திரு ஓம் பிர்லாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம், மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் சூழல் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சரின் அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களவையில் சுற்றுச்சூழல் அமைச்சகத்தால் பட்டியலிடப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் உறுப்பினர்கள் தவறாமல் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும் என்று பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இளையோர் பங்களிப்பு குறித்த இரண்டாம் கட்ட போட்டிகள் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் மை பாரத் அமைப்புடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தில்லியில் உள்ள 35 கல்லூரிகளைச் சேர்ந்த 10,000-க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்கின்றனர். நாட்டை கட்டமைப்பதில் இளையோரின் பங்களிப்பு குறித்த பல்வேறு விவாத அமர்வுகள் இதில் இடம்பெறவுள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இளம் தலைவர்களின் விவாத போட்டி மற்றும் இளையோர் நாடாளுமன்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுடன் கலந்துரையாடும் வாய்ப்பு கிடைக்கும் என்று மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாமில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நடப்பாண்டு மானியத்தின் தொகையின் இரண்டாவது தவணையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பஞ்சாயத்ராஜ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாவது தவணையாக வழங்கப்பட்டுள்ள 256 கோடி ரூபாய் மானிய தொகையில் முதல் தவணையின் 45 கோடி ரூபாயும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மானியம் அம்மாநிலத்தில் உள்ள பஞ்சாயத்து அமைப்புகள், கிராமப்புற உள்ளாட்சி மற்றும் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற மாவட்ட கவுன்சில்கள் ஆகிய அமைப்புகளின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு செலவிடப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் அதிகரித்து வருவதை அடுத்து ஈரானில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அமெரிக்கா வெளியிட்டுள்ள பதிவில், இப்பகுதியில் கடந்த 2 வாரமாக ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் குடிமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லெபனானில் உள்ள ஈரானிய படைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 400 அதிகரித்துள்ளது என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் தலைநகர் டெக்ரானில் உள்ள முக்கிய உள்கட்டமைப்பு தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் நாடுகளிடையே 2வது வாரமாக தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது. ஈரான் நடத்திய தாக்குதலில் 16 ஏவுகணைகள் மற்றும் 113 ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் வீழ்த்தப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதலை நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்த போரில் இதுவரை ஈரானை சேர்ந்த 1230 பேரும், இஸ்ரேலை சேர்ந்த 11 பேரும், அமெரிக்க ராணுவத்தை சேர்ந்த 6 வீரர்களும் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று அந்நாட்டுக்கான இந்திய தூதர் டாக்டர் சுஹேல் அஜேஸ்கான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மேற்காசியாவில் நிலவி வரும் சூழல் காரணமாக அங்கிருந்து இந்தியாவிற்கு இயக்கப்படுவதாக இருந்த 49 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானின் புதிய தலைவராக திரு முஜ்தபா காமேனி பொறுப்பேற்க உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் எல்லைப்பகுதியில் பங்களாதேஷை சேர்ந்த 2 குற்றவாளிகளை அம்மாநில காவல்துறையின் சிறப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். பங்களாதேஷில் உஸ்மான் ஹாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவர்கள் டாக்காவில் இருந்து இந்தியாவிற்கு தப்பி வந்துள்ள நிலையில் மீண்டும் அவர்கள் பங்களாதேஷுக்கு தப்பி செல்ல முயன்றபோது காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருந்து அமைப்புகளின் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். கல்கி என்ற பெயரில் போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் நடத்திய சோதனை நடவடிக்கைகளில் ஏராளமான போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அந்த வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரை 1000 அதிகமான போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 96 ரன் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வென்று 3வது முறையாக கோப்பையை கைப்பற்றியுள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த நியூசிலாந்து 20 ஓவரில் 159 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜஸ்பிரீத் பும்ரா ஆட்ட நாயகனாகவும் சஞ்சு சாம்சன் தொடர் நாயகனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 3வது முறையாக 2020 கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்துள்ள இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இந்திய அணி தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளது மகிழ்ச்சியாகவும் பெருமை அளிப்பதாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இந்திய அணி சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 3 2020 கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற முதலாவது அணி என்ற பெருமையை இந்திய அணி பெற்றுள்ளது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இந்திய அணியின் இந்த வெற்றி வீரர்களின் சிறப்பான திறன், மன உறுதி மற்றும் அணியின் கூட்டு முயற்சிக்கு கிடைத்துள்ள வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி ஒவ்வொரு இந்தியரின் மனதில் பெருமையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் முழுவதும் இந்திய அணி தனது முழு திறனை வெளிப்படுத்தி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்திய அணி மகத்தான வெற்றியை பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், நியூசிலாந்துக்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 3 கோப்பையை வென்று ஒரே அணி என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சித் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவது குறித்த பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வில் மக்களவைத் தலைவர் மீது எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்கான இளையோர் பங்களிப்பு குறித்த 2வது போட்டிகள் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. அசாமில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நடப்பாண்டு மானியத்தின் தொகையின் 2வது தவணையை மத்திய அரசு விடுவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் 2வது வாரமாக தொடர்ந்து போர் நடைபெற்று வரும் சூழலில் ஈரானின் புதிய தலைவராக திரு முஜ்தபா காமேனி அறிவிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.